ஓம் சாந்தி. 25/9/2025. இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகத்தின் விளையாட்டு மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. யாருடைய எந்த பாகம் எந்த சமயம் நடக்க வேண்டுமோ அது மீண்டும் திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய பிரபாவம் எப்பொழுது வெளிப்படும்? இதுவரை எந்த ஒரு சக்தியின் குறைவு உள்ளது? பதில்: யோகத்தில் வலுவான நிலை ஏற்பட்டுவிடும் பொழுது உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். இப்பொழுது அந்த கூர்மை இல்லை. நினைவின் மூலம்தான் சக்தி கிடைக்கிறது. ஞானம் என்ற வாளிலே நினைவின் கூர்மை வேண்டும். அது இதுவரையும் குறைவாக உள்ளது. தன்னைத்தான் ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் படகு கரையேறிவிடும். இது ஒரு நொடியினுடைய விஷயமாகும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை என்று ஒருவருக்கு தான் கூறப்படுகிறது. மற்ற எல்லோருமே ஆத்மாக்கள். அவரே பரமாத்மா என அழைக்கப்படுகிறார். நான் கூட ஆத்மாதான் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் நான் பரம் ஆத்மா, சுப்ரீம் ஆவேன். நான் தான் பதித பாவனர், ஞானக்கடல். நான் குழந்தைகளை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காகத்தான் பாரதத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள்தான் அதிபதியாக இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது நினைவிற்கு வந்துள்ளது. குழந்தைகளுக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் முதன் முதலில் சத்தியுகத்தில் வந்தீர்கள். பிறகு பாகத்தை நடித்து 84 பிறவிகளை அனுபவித்து இப்போது கடைசியில் வந்துவிட்டுள்ளீர்கள். நீங்கள் உங்களை ஆத்மா என உணருங்கள். ஆத்மா அழிவற்றது, ஷரீரம் அழியக்கூடியதாகும். ஆத்மாதான் தேகத்தில் இருந்து ஆத்மாக்களுடன் பேசுகிறது. ஆத்ம உணர்வுடையவராக இருப்பதில்லை என்றால் நிச்சயம் தேக அபிமானம் உள்ளது. நான் ஆத்மா என்பதை எல்லோரும் மறந்துவிட்டுள்ளார்கள். பாவ ஆத்மா, புண்ணிய ஆத்மா, மகான் ஆத்மா என்று கூறவும் செய்கிறார்கள். அவர்கள் பரமாத்மாவாக ஆக முடியாது. யாருமே தங்களை சிவன் என்று கூற முடியாது. சரீரங்களுக்கு சிவன் என்ற பெயர் நிறைய பேருக்கு உள்ளது. ஆத்மா சரீரத்தில் பிரவேசிக்கும் பொழுது பெயரிடப்படுகிறது. ஏனெனில் சரீரத்தினால்தான் பாகம் ஏற்று நடிக்க வேண்டியுள்ளது. எனவே மனிதர்கள் பிறகு சரீர உணர்வில் வந்துவிடுகிறார்கள். நான் இன்னார், இப்பொழுது ஆம், நான் ஆத்மா, 84 பிறவிகளின் பாகம் நடித்தேன் என்று புரிந்துள்ளார்கள். இப்போது நான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டேன். ஆத்மா நான் தான் சத்துவ பிரதானமாக இருந்தேன். பிறகு இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியுள்ளேன். அனைத்து ஆத்மாக்கள் மீதும் துரு ஏறிவிடும் பொழுதுதான் தந்தை வருகிறார். எப்படி தங்கத்தில் கலப்படமாகிறது அல்லவா? அதுபோல நீங்கள் முதலில் உண்மையான தங்கமாக இருந்தீர்கள். பிறகு வெள்ளி, செம்பு மற்றும் இரும்பு ஆகியவை படிந்து இப்பொழுது முற்றிலும் கருப்பாக ஆகிவிட்டீர்கள். இந்த விஷயத்தை வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது என்று எல்லோருமே கூறிவிடுகிறார்கள். துரு எப்படி படுகிறது என்பதையும் தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார். நான் வருவதே பாரதத்தில்தான் என்று தந்தை கூறுகிறார். முற்றிலுமே தமோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது நான் வருகிறேன். மிகவுமே சரியான நேரத்தில் வருகிறார். எப்படி டிராமாவில் மிக சரியாக விளையாட்டு நடக்கிறது அல்லவா? எந்த பாகம் எந்த சமயம் நடக்க வேண்டியிருக்கிறதோ அந்த நேரத்தில் மீண்டும் நடைபெறும். அதில் சிறிதளவு கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. அது எல்லைக்குட்பட்ட நாடகமாகும். இது எல்லையில்லாத நாடகமாகும். இவை அனைத்தும் மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நீங்கள் எந்த பாகத்தை நடித்தீர்களோ அது நாடகப்படி நடித்தீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எந்த ஒரு மனிதரும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடையை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். ரிஷி முனிவர்கள் கூட எங்களுக்கு தெரியாது என்றே கூறி சென்றுள்ளார்கள். இப்பொழுது யாராவது உங்களிடம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை அறிந்துள்ளீர்களா என்று கேட்டால் நீங்கள் உடனே ஆம் என்று கூறுவீர்கள். அதை கூட நீங்கள் இப்பொழுது மட்டும்தான் அறிந்திருக்க முடியும், பிறகு எப்பொழுதும் கிடையாது. நீங்கள் தான் படைப்பவராகிய என்னையும் படைப்பினுடைய முதல் இடை கடையையும் அறிந்துள்ளீர்கள். நல்லது, இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் எப்பொழுது வரும் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்களா? இல்லை, இவர்களிடம் எந்த ஞானமும் இல்லை. இதுவோ அதிசயமாகும், எங்களிடம் ஞானம் உள்ளது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இதுவும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தையினுடைய பாகமே ஒரே ஒரு முறைதான். உங்களுடைய லட்சியம் நோக்கமே இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும் என்பதாகும். அதுபோல ஆகிவிட்டீர்கள் என்றால் பிறகு படிப்பின் அவசியமே இருக்காது. வழக்கறிஞர் ஆகிவிட்டார் என்றால் ஆகிவிட்டார், அவ்வளவுதான். கற்பிக்கக்கூடிய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு எல்லாமே சுலபமாக புரிய வைத்துள்ளார். முதலில் உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா திரும்ப திரும்ப உங்களுக்கு கூறுகிறார். நான் பாபாவினுடையவன் ஆவேன். முதலில் நீங்கள் நாஸ்திகராக இருந்தீர்கள், இப்பொழுது ஆஸ்திகராக ஆகியுள்ளீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட ஆஸ்திகராக ஆகித்தான் நீங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருப்பது போல இந்த ஆஸ்தியை எடுத்திருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் ஆஸ்திகராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஆஸ்திகர் நாஸ்திகர் இந்த வார்த்தை இந்த சமயத்தினுடையதாகும். அங்கு இந்த வார்த்தைகளே இல்லை, கேட்க வேண்டிய விஷயமே இருக்காது. இங்கு கேள்வி எழுகிறது, அதனால்தான் படைப்பவர் மற்றும் படைப்பினை அறிந்துள்ளீர்களா என்று கேட்கிறோம். அப்பொழுது இல்லை என்று கூறிவிடுகிறார்கள். தந்தைதான் வந்து தனது அறிமுகத்தை அளிக்கிறார். மேலும் படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். தந்தை எல்லையில்லாத எஜமானன், படைப்பவர் ஆவார். மற்ற தர்மஸ்தாபகர்கள் கூட இங்கு அவசியம் வருகிறார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. இப்ராஹிம் கிறிஸ்து ஆகியோர் எப்படி வருகிறார்கள் என்பது உங்களுக்கு சாட்சாத்காரம் செய்விக்கப்பட்டிருந்தது. அவர்களோ பின்னால் நிறைய வார்த்தைகள் மூலம், அதாவது பாபாவின் செய்தி மூலம் ஒளி வெளிவரும் பொழுதுதான் வருவார்கள். குழந்தைகளே, தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் எதிரே அமர்ந்துள்ளீர்கள். தன்னை தேகம் என்று நினைக்க கூடாது. நான் ஆத்மா ஆவேன். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் படகு கரையேறிவிடும். ஒரு நொடியின் விஷயமாகும். முக்தியில் செல்வதற்காக அரைக்கல்பம் பக்தி செய்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு ஆத்மாவும் திரும்பி செல்ல முடியாது. 5000 வருடங்களுக்கு முன்பேயும் தந்தை இதை புரிய வைத்திருந்தார், இப்பொழுதும் புரிய வைக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த விஷயங்களை புரிய வைக்க முடியாது. அவரை தந்தை என்றும் கூற மாட்டார்கள். தந்தை லௌகீகமானவர், அலௌகிகமானவர் மற்றும் பரலௌகிகமானவர். எல்லைக்குட்பட்ட தந்தை லௌகீகமானவர், எல்லையில்லாத தந்தை பரலௌகிக தந்தை, ஆத்மாக்களின் தந்தையாவார். மேலும் இந்த பிரம்மா சங்கமயுகத்தின் அதிசயமான தந்தையாவார். இவருக்கு அலௌகிகமானவர் என்று கூறப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மாவை யாரும் நினைவே செய்வதில்லை. அவர் நம்முடைய கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவார். இது புத்தியில் வருவதில்லை. ஆதி தேவன் ஆதாம் என்றும் கூறவும் செய்கிறார்கள், ஆனால் பெயர் அளவில் மட்டுமே. கோவில்களில் கூட ஆதி தேவனின் சிலை உள்ளது அல்லவா? நீங்கள் அங்கு சென்றீர்கள் என்றால் இதுவோ நம்முடைய நினைவார்த்தம் ஆகும் என்று புரிந்திருப்பீர்கள். பாபாவும் வந்துள்ளார், நாமும் வந்துள்ளோம். இங்கு தந்தை சைத்தன்யமாக வந்துள்ளார். அங்கு ஜட சித்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. மேலே சொர்க்கம் கூட சரியாக உள்ளது. யாரெல்லாம் கோவிலை பார்த்திருக்கிறார்களோ அவர்கள் பாபா நமக்கு இப்பொழுது சைத்தன்யமாக ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்துள்ளார்கள். பிறகு பின்னால் கோவில் கட்டுகிறார்கள். இவை எல்லாமே நம்முடைய நினைவார்த்தங்கள் ஆகும் என்பது நினைவிற்கு வர வேண்டும். இந்த லட்சுமி நாராயணராக இப்பொழுது நாம் ஆகிக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறே இருந்தோம், பிறகு கீழே இறங்கியபடி வந்துள்ளோம். இப்பொழுது மீண்டும் நாம் வீட்டிற்கு சென்று ராமராஜ்யத்தில் வருவோம். பின்னால் இராவண ராஜ்யமாக ஆகிறது. பிறகு நாம் வாம மார்க்கத்தில் சென்று விடுகிறோம். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். இச்சமயத்தில் எல்லா மனிதர்களும் பதீதமாக இருக்கிறார்கள். எனவே ஹே பதீத பாவனரே, வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். துக்கத்தை நீக்கி சுகத்தின் வழியை கூறுங்கள். பகவான் அவசியம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து விடுவார் என்று கூறவும் செய்கிறார்கள். இப்பொழுது நாய், பூனை, கல் மற்றும் மண் ஆகியவற்றிலோ வரமாட்டார். பாக்யசாலி ரதத்தில் வருகிறார் என்று பாடப்பட்டுள்ளது. நான் இந்த சாதாரண ரதத்தில் பிரவேசிக்கிறேன் என்று சுயம் தந்தை கூறுகிறார். இவர் தன்னுடைய பிறவிகளை அறியாமல் இருந்தார். நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள். இவருடைய அநேக பிறவிகளின் கடைசியில் வானப்பிரஸ்த நிலை ஆகும் பொழுது நான் பிரவேசம் செய்கிறேன். பக்தி மார்க்கத்தில் பாண்டவர்களின் மிக பெரிய பெரிய சித்திரங்களை அமைத்துள்ளார்கள். ரங்கூனில் புத்தருடையது மிக பெரிய சித்திரம் உள்ளது. இவ்வளவு பெரிய மனிதர் இருப்பாரா என்ன? குழந்தைகளுக்கோ இப்பொழுது சிரிப்பு வரக்கூடும். இராவணனுடைய சித்திரம் எப்படி அமைத்துள்ளார்கள்! நாளுக்கு நாள் பெரியதாக ஆக்கிக் கொண்டே போகிறார்கள். இது என்ன பொருளாகும்? ஒவ்வொரு வருடமும் அதை எரிக்கிறார்கள். இது போல யாராவது எதிரி இருப்பார்களா? எதிரியினுடைய உருவத்தை செய்து எரிப்பார்கள். நல்லது, இராவணன் யார்? ஒவ்வொரு வருடமும் எரித்து கொண்டு வரும் வகையில் அவர் எப்பொழுது எதிரியாக ஆனார்? இந்த எதிரி பற்றி யாருக்குமே தெரியாது. அதன் பொருளை யாருமே முற்றிலும் அறியாமல் உள்ளார்கள். அவர்கள் இருப்பதே இராவண சம்பிரதாயத்தினராக. நீங்கள் ராம சம்பிரதாயத்தினர் ஆவீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே தாமரை மலர் போல ஆகுங்கள். மேலும் என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தை இப்பொழுது கூறுகிறார். பாபா, அன்னமும் நாரையும் எப்படி சேர்ந்தார் போல இருக்க முடியும் என்று கூறுகிறார்கள். சச்சரவு ஏற்படுகிறது. அதுவோ அவசியம் ஏற்படும். சகித்துக் கொள்ள வேண்டி இருக்கும். இதில் மிகுந்த யுக்திகள் கூட உள்ளன. தந்தை யுக்திகளை கற்பிப்பவர் என்று கூறப்படுகிறது. எல்லோரும் அவரை, ஹே பகவான், துக்கத்தை நீக்குங்கள், கருணை காட்டுங்கள், விடுவியுங்கள் என்று நினைவு செய்கிறார்கள் அல்லவா? அந்த லிபரேட்டர் தந்தை அனைவருக்கும் ஒருவரே ஆவார். உங்களிடம் யார் வந்தாலும் கூட அவர்களுக்கு தனித்தனியாக புரிய வையுங்கள். கராச்சியில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அமர வைத்து புரிய வைத்துக் கொண்டிருந்தார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் யோகத்தில் ஆற்றல் உடையவர்களாக ஆகிவிடும் பொழுது உங்களுடைய தாக்கம் வெளிப்படும். இப்பொழுது அந்த அளவு கூர்மை இல்லை. நினைவின் மூலம் சக்தி கிடைக்கிறது. படிப்பில் சக்தி கிடைப்பதில்லை. ஞானம் என்பது வால் ஆகும். அதில் நினைவு என்ற கூர்மையை தீட்ட வேண்டும். அந்த சக்தி குறைவாக உள்ளது. குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருப்பதால் உங்களுக்கு பலம் கிடைக்கும் என்று தந்தை தினமும் கூறிக்கொண்டே இருக்கிறார். படிப்பில் அவ்வளவு வலிமை இல்லை. நினைவின் மூலமாக நீங்கள் முழு உலகத்திற்கும் அதிபதி ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் உங்களுக்காகவே தான் எல்லாமே செய்கிறீர்கள். நிறைய பேர் வந்தார்கள் மற்றும் சென்று விட்டார்கள். மாயை கூட மிகவும் கொடுமையானது. நிறைய பேர் வருவதில்லை. ஞானமோ மிகவும் நன்றாக உள்ளது என்று கூறுகிறார்கள். குஷியும் ஆகிறது. வெளியில் சென்ற உடனேயே முடிந்து போய்விடுகிறது. சிறிதளவு கூட நிலைக்க விடுவதில்லை. ஒரு சிலருக்கோ மிகுந்த குஷி ஏற்படுகிறது. ஓஹோ, இப்பொழுது பாபா வந்துள்ளார், நாம் சுகதாமும் சென்று விடுவோம். இப்பொழுது முழுமையாக ராஜதானி எங்கே ஸ்தாபனையாகியுள்ளது என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் இச்சமயத்தில் ஈஸ்வரிய குழந்தைகள் ஆவீர்கள். பிறகு தேவதைகளாக ஆவீர்கள். தரம் குறைந்து விட்டது அல்லவா? அளவை கருவியில் புள்ளிகள் இருக்கும், இத்தனை புள்ளிகள் குறைந்து விட்டது. நீங்கள் இப்பொழுது ஒரேடியாக உயர்ந்தவர் ஆகிறீர்கள், பிறகு குறைந்து குறைந்து கீழே வந்து விடுகிறீர்கள். படியில் கீழே இறங்க வேண்டியே உள்ளது. இப்பொழுது உங்களுடைய புத்தியில் ஏணிப்படியின் ஞானம் உள்ளது. நமக்கு ஏறும் கலை ஆகும் பொழுது அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது, பிறகு மெல்ல மெல்ல இறங்கும் கலை உண்டாகிறது. ஆரம்பம் முதற்கொண்டு இந்த சக்கரத்தை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னேறும் கலை ஏற்படுகிறது, ஏனெனில் தந்தை கூடவே இருக்கிறார் அல்லவா? எந்த இறைவனை மனிதர்கள் எங்கும் நிறைந்தவர் என்று கூறுகிறார்களோ அந்த பாபா இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்று கூறிக்கொண்டு இருக்கிறார். மேலும் குழந்தைகள் பிறகு பாபா பாபா என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். பாபா நமக்கு கற்பிக்க வந்துள்ளார். ஆத்மா கற்றுக்கொள்கிறது, ஆத்மாதான் கர்மம் செய்கிறது. நான் ஆத்மா சாந்த சுரூபமானவன் ஆவேன். இந்த சரீரத்தின் மூலமாக கர்மம் செய்கிறேன். துக்கம் ஏற்படும் பொழுதுதான் அசாந்தி என்ற வார்த்தை கூறப்படுகிறது. மற்றபடி அமைதியோ நமது சுய தர்மம் ஆகும். நிறைய பேர் மன அமைதி வேண்டும் என்கிறார்கள். அட, ஆத்மாவோ சுயம் அமைதி சுரூபமாகும், அதனுடைய வீடே சாந்தி தாமமாகும். நீங்கள் உங்களை மறந்து விட்டுள்ளீர்கள். நீங்களோ சாந்தி தாமத்தில் இருப்பவர்கள். சாந்தி அங்குதான் கிடைக்கும். தற்காலத்தில் ஒரு குலம், ஒரு தர்மம் மற்றும் ஒரு மொழி வேண்டும் என்கிறார்கள். இப்பொழுது அரசாங்கம் கூட ஒரே கடவுள் என்று மட்டும் எழுதுகிறது, பிறகு ஏன் சர்வ வியாபி என்று கூறுகிறார்கள்? ஒரே கடவுள் என்பதை யாரும் ஏற்பதே இல்லை. எனவே இப்பொழுது நீங்கள் மீண்டும் எழுத வேண்டும். லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை அமைக்கிறார்கள், அதில் மேலே எழுதுங்கள், சத்தியுகத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது ஒரு தேவதா தர்மம் இருந்தது, ஆனால் மனிதர்கள் எதுவுமே புரிந்து கொள்வதில்லை, கவனம் கொடுப்பதில்லை. யார் நமது பிராமண குலத்தினராக இருப்பாரோ அவருடைய கவனம் செல்லும், வேறு யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே தனித்தனியாக அமர்த்துங்கள், பின் புரிய வையுங்கள் என்று பாபா கூறுகிறார். படிவத்தை பூர்த்தி செய்வியுங்கள், அப்பொழுது தெரிய வரும். ஏனென்றால் ஒருவர் யாரோ ஒருவரை பின்பற்றுபவராக இருப்பார், இன்னொருவர் மற்றொருவரை ஏற்றுக்கொள்பவராக இருப்பார். பின் எல்லோருக்கும் எப்படி ஒன்றாக புரிய வைப்பது? அவரவர்கள் விஷயத்தை கூற முற்பட்டு விடுவார்கள். முதன் முதலில் எங்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க வேண்டும். பி கே என்ற பெயரை கேட்டிருக்கிறீர்களா? பிரஜாபிதா பிரம்மாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? எப்பொழுதாவது பெயரை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக இல்லை, நாங்களோ நடைமுறையில் இருக்கிறோம், அவருடைய குழந்தைகளாக இருக்கிறோம். நீங்களும் கூட பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள்தான், ஆனால் புரியாமல் இருக்கிறீர்கள். புரிய வைப்பதற்கு மிகுந்த யுக்தி வேண்டும். நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். கோவில்கள் ஆகியவற்றை பார்க்கும் பொழுது இவை அனைத்தும் நம்முடைய நினைவார்த்தம் என்பது நினைவில் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் இது போல லக்ஷ்மி நாராயணராக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இல்லற விவகாரங்களில் இருக்கும் பொழுது தாமரை மலர் போல இருக்க வேண்டும். அன்னமும் கொக்கும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்றால் மிகுந்த யுக்தியுடன் நடக்க வேண்டும், சகித்துக் கொள்ளவும் வேண்டும். பரதானம், ஒற்றுமை மற்றும் திருப்தி என்ற சான்றிதழ்கள் மூலம் சேவைகளில் எப்பொழுதும் வெற்றி பெறுபவராக ஆகுங்கள். சேவைகளில் வெற்றி சுரூபமாக ஆக இரண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, சமஸ்காரங்களை இணைக்கும் ஒற்றுமை. மற்றொன்று நீங்களும் எப்பொழுதும் திருப்தியாக இருங்கள், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். எப்போதும் ஒருவருக்கொருவர் அன்புடனும் உயர்ந்த மனப்பான்மையுடனும் தொடர்பில் வந்தால் இந்த இரண்டு சான்றிதழ்களும் கிடைத்துவிடும். அதாவது ஒற்றுமை மற்றும் திருப்தி என்ற சான்றிதழ் கிடைத்துவிடும். அப்போது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை தந்தையின் முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய கண்ணாடியாக ஆகிவிடும். அந்த கண்ணாடியில் தந்தை எப்படி இருக்கிறாரோ அப்படியே தெரிவார். ஸ்லோகன்: ஆத்ம நிலையில் நிலைத்திருந்து அநேக ஆத்மாக்களுக்கு ஜீவதானம் கொடுத்தால், உயிர் தானம் கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக ஆக்குங்கள். நெருப்பில் எந்த பொருளை போட்டாலும் அதன் பெயர், உருவம், குணம் அனைத்தும் மாறிவிடுகின்றது. அதுபோல தந்தையின் நினைவில் ஈடுபாடு என்ற நெருப்பில் விழும்பொழுது நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள். மனிதனிலிருந்து பிராமணர் ஆகி பின்னர் பிராமணனிலிருந்து பரிஷ்டா தேவதையாக ஆகிவிடுகிறீர்கள். ஈடுபாடு என்ற நெருப்பினால் தன்னுடையது என்ற உணர்வே இல்லாத அளவிற்கு மாற்றம் ஏற்படுகிறது. அதனால்தான் நினைவை ஜுவாலா ரூபம் என்று கூறப்படுகிறது. ஓம் சாந்தி.